அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் ஆசிரியை திருமதி நித்ய வினோதினி யோகேஸ்வரன், ஐஸ்லப்பி தமிழ் வித்யாலயத்தின் சமூக விஞ்ஞான ஆசிரியை. மீண்டும் ஒரு வரலாறு பாடத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியானவர்களே. இன்றைய தினம் தரம் 10 7 பாட அழகு தொடர்பாக ஆராய உள்ளோம். அந்த வகையில் உலர்வளைய புராதன நகரங்களின் வீழ்ச்சியும் தென்மேற்கில் புதிய இராச்சியங்களின் தோற்றமும், அதாவது இலங்கையின் தலைநகர இடப்பெயர்ப்புகள் தொடர்பாக ஆராய உள்ளோம். மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் இலங்கையின் தலைநகரங்கள் 7. இத்தலைநகரங்கள் எவ்வாறு இடம்பெயர்ந்தன என்பது தொடர்பாகவும் அதற்கான காரணங்கள் தொடர்பாகவுமே இந்த பாடப்பரப்பு ஆராயப்பட உள்ளது. இந்த பாடப்பரப்பில் பல்வேறு இலகு வழிமுறைகள் உங்களுக்கு வழங்கப்பட உள்ளதால் அதனை குறிப்புகளாக எடுத்துக்கொள்வதற்கான தயார்படுத்தல்களை செய்து கொள்வதற்கும் பாடநூலை எழுது கருவிகளை அருகில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பாடத்திற்குள் செல்வோமா மாணவர்களே? இந்த பாடப்பகுதியின் நோக்கமாக அமைவது இலங்கை வரலாற்றில் தலைநகரங்களின் தோற்றம், அதன் முக்கியத்துவம் மற்றும் அரசர்களின் மேன்மை பற்றி அறிந்து கொள்வதாகும். மாணவர்களே, இந்த தலைப்பினை நாங்கள் பின்வரும் தலைப்புகளின் அடிப்படையில் பிரித்து நோக்குவோம். எழுதிக் கொள்ளுங்கள். நகர வாழ்க்கையின் தோற்றம், அதற்கான பின்னணி தொடர்பாக முதலில் ஆராய்வோம். அடுத்ததாக முதலாவது நகராக்கம், அடுத்ததாக முதலாவது நகராக்கங்களின் வீழ்ச்சி, அதாவது புலனறுவை இராச்சியத்தின் வீழ்ச்சியும் அதற்கான காரணங்களும், அடுத்ததாக இரண்டாம் நகராக்கம், அதனை ஆட்சி செய்த அரசர்கள், இரண்டாம் நகராக்கத்தின் பொருளாதார கட்டமைப்பு, சமய நிலை, கலை கட்டிட நிர்மாணங்கள் என்பது தொடர்பாகவே இந்த பாடப்பிறப்பில் ஆராய உள்ளோம். அதற்கு மேலதிகமாக இலங்கையில் செயற்பட்ட பிரதேச ஆட்சி மையங்கள் என்பன தொடர்பாகவும் பார்க்க உள்ளோம். பாடப்பகுதிக்குள் செல்வதற்கு முன்பதாக இலங்கையின் தலைநகரங்கள் தொடர்பான இலகு வழிமுறை ஒன்றினை உங்களுக்கு குறிப்பிட்டுவிட்டு பாடத்திற்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். மாணவர்களே, இலங்கையின் முதலாவது தலைநகரம் எது? அனைவரும் இலகுவாக கூறிவிடுவீர்கள், அனுராதபுரம். இலங்கையின் இறுதி தலைநகரம் எது? கோட்டை. இலங்கையின் ஐந்தாவது தலைநகரம் எது என்று கேட்கும் பொழுது இதற்கான விடை கூறுவதற்கு நீங்கள் சற்று தயக்கம் காட்டுவீர்கள், காலதாமதமும் ஆகும். அதனை இலகுப்படுத்தும் இலகு வழிமுறையே இது. ஒவ்வொரு தலைநகரங்களின் முதல் இரு எழுத்துக்களை நான் எடுத்து அதனை ஒரு சொற்றொடராக நான் இங்கு குறிப்பிட்டு உங்களுக்கு இலகு வழிமுறையை காட்டலாம் என்று நினைக்கின்றேன். அணு போல தம் யா குரு கம் கோ, அணு போல தம் யா குரு கம் கோ, அணு போல தம் யா குரு கம் கோ என்றவாறு நீங்கள் ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதி கொள்ளுங்கள். நான் இப்பொழுது தலைநகரங்களின் பெயரை குறிப்பிடுகின்றேன், அருகில் எழுதி கொள்ளுங்கள். அணு என்பது அனுராதபுரம், பொல என்பது பொலன் அருவே, தம் தம்பதனிய, யா யா பகுவ, குரு குருநாகல், கம் கம்பலை, கோ கோட்டை. இதனை மீண்டும் மீண்டும் நீங்கள் கூறுவதனூடாக தலைநகரங்கள் 7 இலகுவில் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். இப்பொழுது கூற முடியும் மாணவர்களே, இலங்கையின் ஐந்தாவது தலைநகரம். இது இலங்கையின் ஐந்தாவது தலைநகரம் குருநாகல். இலங்கையின் மூன்றாவது தலைநகரம் தம்பதினியன். மாணவர்களே, இது இலகுவாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்பாடப்பிறப்பின் அடுத்த விடயத்திற்கு செல்வோம். நாம் இங்கு பார்க்க இருப்பது நகர வாழ்க்கையின் தோற்றம். ஒரு நாகரிகமோ ஒரு கலாச்சார பண்புகளோ தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைவது மக்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றமாகும். அந்த வகையில் இலங்கையிலும் நகர வாழ்க்கை எவ்வாறு தோற்றம் பெற்றது, அதனை என்னென்ன காரணிகள் தீர்மானித்தன என்பது தொடர்பாக பார்ப்போம். இலங்கையின் தலைநகரங்கள் பற்றி ஆராயும் போது அதன் வரலாற்று பின்னணி தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமாகும். அதனூடாக புராதன காலத்தில் ஏற்பட்ட சவால்களுக்கு எமது முன்னோர்கள் முகம் கொடுத்து மேற்கொண்ட கீர்த்தி மிக்க செயற்பாடுகளை அறிந்து அதனை மதிப்பிட்டு அவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றை நடைமுறை வாழ்க்கையில் முன்னுதாரணமாக கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய தேவை எமக்குள்ளது. தலைநகரங்கள் தோற்றத்தினை ஆராயும் போது நகர அமைப்பின் தோற்றுவாய் எவ்வாறானது என முதலில் கண்டறிவது நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும். நகர வாழ்வின் பின்னணியை தீர்மானித்து காரணிகள் பற்றி இப்பொழுது பார்ப்போம். நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள் மாணவர்களே, தரம் 10 இனிய பாட அலகுகள். இவை ஒரு சங்கிலி தொடராக அமைந்துள்ளன. ஆம், இலங்கையில் எவ்வாறு முதன் முதல் மனிதன் குடியேறினான் என்பது தொடர்க்கம் நீங்கள் இதுவரை கற்றிருப்பீர்கள். எனவே நிலையான குடியிருப்புகளின் தோற்றம் என்ற தலைப்பின் அடிப்படையில் இதனை பார்ப்போம். கிறிஸ்துக்கு முன் 125,000 ஆண்டு தொடக்கம், கிறிஸ்துக்கு முன் 1800 ஆண்டுகளுக்கு முன் இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் ஆதி ஹோமோ சேபியன் என மாணவர்களே, வேட்டையாடியும் நீண்ட தூரம் அலைந்து திரிந்தும் உணவை சேகரித்தும் வாழ்ந்த நாடோடி வாழ்க்கையில் குகைகளிலும் வெட்டவெளிகளிலும் பாசறைகளை அமைத்தும் அவனது வாழ்விடங்களை அமைத்துக் கொண்டான். அந்த வகையில் அவர்களுக்கான ஒரு நிலையான வாழ்விடம் காணப்பட்டதா? இல்லை. முன்வரலாற்று காலத்தில் விவசாயத்திற்கான அடித்தளம் விடப்பட்டது. இங்குதான் விவசாய நடவடிக்கைகள் காரணமாக நிலையான இருப்பிடங்களின் தேவை எழுந்தது. உணர்வலயத்தில் நதிகளை அண்டியும் மலைநாட்டை அண்டியும் குடியிருப்புகள் தோன்றின. எனவே மாணவர்களே, மனிதன் நிலையான ஒரு குடியிருப்புகளின் தோற்றத்திற்கான அடித்தளத்தை முன்வரலாற்று காலத்தில் இட்டுக்கொண்டான். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விடயம். ஆரம்ப வரலாற்று காலம், வரலாற்று காலம் என்ற அடிப்படையில் விவசாயத்தின் விளைச்சலின் பொருட்டு மண்ணின் தன்மையின் அடிப்படையில் நீண்டகால வாழ்விற்கான குடியிருப்புகள் தீர்மானிக்கப்பட்டன. விவசாயத்தின் பொருட்டு குடகிராமங்கள், தொழில் கிராமங்கள், காரணக்காரிய அடிப்படையிலான கிராமங்கள் தோன்றின. இந்த கிராமங்களின் தோற்றம்தான் நகர அமைப்பிற்கு அடிப்படையை வழங்கியது. ஆம், அடுத்த தலைப்பு என்னவென்றால் மிகை உற்பத்தி ஊடான பிறப்பு வர்க்கத்தின் தோற்றம், அதாவது நகர வாழ்க்கையை தீர்மானித்த காரணிகளில் அடுத்த விடயம் இது. நிலையான குடியிருப்புகள், சிறப்பான காலநிலை, குலப்பயன்பாடு, நிலத்தின் தன்மை, நுட்பமான தொழில்நுட்ப அறிவாற்றல் என்ற அடிப்படையில் அக்காலத்தில் விவசாயத்தில் அதிக விளைச்சல் ஏற்பட்டது. இதனை நாம் மிகை உற்பத்தி என்போம். மிகையுற்பத்தி என்பது மாணவர்களை மேலதிகமான உற்பத்தி. இந்த உற்பத்தியினை மேற்கொண்ட உடைமையாளர்கள் கிராமிக அல்லது கமிக எனப்பட்டனர். இவ்வாறு இவர்கள் உலர்வளையம் முழுவதும் தோன்றிய பிராந்திய தலைவர்களாக மாறினர். இந்த பிராந்திய தலைவர்கள் பருமக என்று அழைக்கப்பட்ட பிரபுக்கள் ஆவர். இப்பிரபு குடும்பங்களின் வாழ்க்கை முறை நகர தோற்றத்திற்கான ஒரு அடிப்படையை வழங்கியது என மாணவர்களே. ஆம், அடுத்த ஒரு குறிப்பு எழுதி கொள்ளுங்கள். பொருளாதார வளர்ச்சி. மிகை உற்பத்தியினை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வர்த்தகம் செய்வதன் ஊடாக பெருகிய வருமானத்தை நிர்வகிக்கும் பொருட்டு பிராந்திய பிரபுக்களின் அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த பிரபுக்கள் கொண்டமைந்த அமைப்பானது சிறந்த ஒரு அடிப்படையில் அமைந்தது என்பதே இங்கு நாம் குறிப்பிட வேண்டிய விடயம். உதாரணமாக மாணவர்களே, ஒரு போகத்தில், அதாவது நெல் விவசாயம் 3 போகங்களாக மேற்கொள்ளப்பட்டது உங்களுக்கு தெரியும். அந்த போகத்தில் குறைந்த விளைச்சலை பெற்ற ஒரு கிராம விவசாயி கிராம தலைவனிடம் திரும்பி அடுத்த போகத்தில் தருவதாக கூறி நெல் மூட்டை ஒன்றை கடனாக பெற்றான் என்று ஜாதக அட்டகத்தாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் அங்கு காணப்பட்ட பொருளாதார கட்டமைப்பு. ஆம் மாணவர்களே, சமூக சமநிலையை தீர்மானித்ததாக நாம் பொருளாதாரத்தை இன்றும் காண்கின்றோம். எனவே அக்காலத்தில் பருமக இனப்பட்டோரே சமூக சமநிலையை தீர்மானித்தனர். இவர்களது வாழ்க்கையானது ஒரு திட்டமிட்ட அடிப்படையில் அமைந்திருந்தது. ஆம், ஒரே இடத்தில் ஒன்றுபட்டிருந்தனர். ஒரே வகையான குடும்ப அமைப்பை கொண்டிருந்தனர். ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டிருந்தனர். மாணவர்களே, ஆடம்பரமான வாழ்க்கை எனும் பொழுது, உதாரணமாக அனுராதபுரம், அங்கு திசமகாராம போன்ற புராதன நகரங்களின் அகழ்வுகளில் இவர்கள் வெளிநாட்டிலிருந்து மட்பாண்டங்கள், மணிகள் என்பவற்றை தருவித்து அதனை பயன்படுத்தினர் என்பதனை உறுதி செய்ய முடிகின்றது. நகரம் ஒன்றின் அடிப்படை அம்சங்களின் தோற்றம் இவர்களது வாழ்க்கை கோலத்தினூடாக உருவானது. ஆம் மாணவர்களே, பிரபு வர்க்கத்தினர், அதாவது மிகையுற்பத்திக்கு சொந்தக்காரர்களான பிரபுக்கள் திட்டமிட்ட குடியிருப்புகளில் ஒன்றுபட்டனர். இந்த குடியிருப்புகள் பாதுகாப்பு மதில்களை கொண்டதாகவும், தரமான வீடமைப்புகளை கொண்டதாகவும், வீதிகள், சந்தைகள், வடிகால் அமைப்புகள், வணக்க வழிபாட்டு தலங்கள், பொழுதுபோக்குக்கான பூங்காக்கள் என்பவற்றை கொண்டதாகவும் அமைந்திருந்தது. எனவே நகரத்திற்கான துலக்கமான செயற்பாடுகள் இங்கு உருவாகின என்று குறிப்பிட முடியும். உதாரணமாக மாணவர்களே, கிறிஸ்துக்கு முன் 450 உலர்வலயத்தில் அனுராதகம என்ற குடியேற்றம் வளர்ச்சியுற்றிருந்தது. இந்த அனுராதகம பிற்காலத்தில் அனுராதபுரமாக மாறியது. ஆம், புறம் என்பது நகரம். இதே போன்று தென்கிழக்கிலே மாகமை என்ற ஒரு நகர நாகரிகமும் அபிவிருத்தி அடைந்திருந்தது. ஆம், அடுத்ததாக நாம் நகரத்தின் தோற்றுவாய், அதாவது காரணிகள் என்று பார்க்கும் பொழுது அரச நிர்வாகத்தின் தோற்றம் தொடர்பாக பார்ப்போம். பரமகமாரின் நிர்வாக பொறிமுறையில் தெரிவு செய்யப்பட்ட தலைவன்தான் மப்புருமுகா அல்லது மகா பருமக எனப்பட்டார். பன்முகப்படுத்தப்பட்டிருந்த அதிகாரத்தை ஒன்றுபடுத்தி இவனால் மத்திய ஆட்சி தோற்றுவிக்கப்பட்டது. மாணவர்களே, அதிகாரம் மையப்படுத்தப்படுவதன் மூலம் அரசு என்ற கருவி உருவாகின்றது. அதிகாரம் மையப்படுத்தப்படுவதன் மூலம் அரசு எனும் கருவி தோற்றம் பெறுகிறது. அதன் ஆட்சியாளன் தான் அரசனாவான். அவ்வாறானதொரு அரசு ஆட்சியை தோற்றுவித்த முதல் அரசன் பண்டுகாபியன் என மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இலங்கையின் முதல் மன்னன் பண்டுகாபியன். பண்டுகாபியன் அனுராதபுரத்தை முதலாவது தலைநகராக கொண்டு திட்டமிட்ட நகராக்கி இலங்கையை ஆட்சி செய்ததாகவும், நகரொன்றிற்கான சிறந்த அடித்தளத்தை இட்டதாகவும் மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆம் மாணவர்களே, பண்டுகாவிய மன்னனின் பின்னர் தொடர்ந்தும் ஆட்சி செய்த மன்னர்களால் அனுராதபுரம் மேலும் வளர்ச்சியுற்று வலுப்பெற்று காணப்பட்டது. அதற்கான காரணங்கள் நாம் பின்வருமாறு குறிப்புகளாக எடுத்துக்கொள்வோம். ஆம், இங்கு ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். அனுராதபுரம் தலைநகராக உருவாகியது தான் முதலாவது நகராக்கத்தின் அடிப்படையாகும். எனவே இந்த தலைப்பின் அடிப்படையில் அதனை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். முதலாவது நகராக்கம் எனும் பொழுது இலங்கையின் முதல் உருவாக்கிய தலைநகரங்கள் இரண்டாகும், அனுராதபுரம், பொலன்னறுவை. இந்த தலைநகரங்களை நாங்கள் இராசரட்டை நாகரிகம் என்ற அடிப்படையிலும் பார்ப்போம், பிகிட்டி நாகரிகம் என்றும் குறிப்பிடுவோம். இந்த தலைநகரங்கள் காலநிலையின் அடிப்படையிலும் இடப்பெயர் பரப்பின் அடிப்படையிலும் பரந்த பெரிய தலைநகரங்களாக காணப்பட்டன. எனவேதான் இவற்றினை நாங்கள் ஒரு பிரிவாக்கி முதலாவது நகராக்கம் என்ற அடிப்படையில் பார்க்கின்றோம். ஆம், அனுராதபுர தலைநகரம் எவ்வாறு வலுப்பெற்றது என்பது தொடர்பாகவே நான் குறிப்பிட்டிருந்தேன். அதற்கான ஆதாரங்கள் அல்லது அதற்கான வழிமுறைகள் பின்வருமாறு அமைந்திருந்தன. அனுராதபுரத்தில் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஓர் வாழ்க்கை முறை காணப்பட்டது. நீர்ப்பாசன நடவடிக்கைகளுக்கு மன்னர்கள் அளப்பரிய சேவைகளை வழங்கியிருந்தனர். உதாரணமாக தாதுசேன மன்னனின் கலாவாவி, மகாசேன மன்னனின் மினேரியா குளம் என்பவற்றை குறிப்பிட முடியும். நீண்ட காலம் நிலைத்திருக்கத்தக்கதாக விஞ்ஞான தொழில்நுட்ப பிரயோகம் காணப்பட்டது. இன்றும் நவீனத்திருக்கின்றது. நாட்டின் பாதுகாப்பின் பொருட்டு கையாளப்பட்ட யுத்த முறைகள், உத்தி முறைகள் என்பனவும் வலுப்பெறுவதற்கான காரணங்களில் ஒன்றாகும். உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தக விருத்தி செயற்பாடுகள் தென்னிந்திய படையெடுப்புகளை முறியடித்து ஆட்சியை நிலைநிறுத்தியமை. மாணவர்களே, தேவநம்பிய தீசன் காலத்திலிருந்து தோன்றிய பௌத்த சமய அறிமுகமும் பரவல் இவையும் அனுராதபுர நிலை பெற்றுக்கு ஒரு காரணமாக அமைந்திருந்தது. இலங்கை முழுவதும் ஒன்றுபடுத்திய ஒரு ஆட்சி முறை காணப்பட்டமையும் இங்கு நாம் குறிப்பிட வேண்டும். உதாரணமாக பசவமணியின் ஆட்சியை நாங்கள் குறிப்பிட முடியும். ஆமாணவர்களே, கிறிஸ்துக்கு முன் 600 தொடக்கம், கிறிஸ்துக்கு பின் 992 வரை நிலைத்திருந்த நீண்டகால தலைநகரம் தான் அனுராதபுரம். அந்த தலைநகரம் வீழ்ச்சியடைவதற்கான காரணங்கள் இவை என பார்க்கும் பொழுது, பிற்காலத்தில் அனுராதபுரத்தின் இறுதி காலத்தில் பலவீனமான ஆட்சியாளர்கள் கூடிய ஆட்சி பீடமேறியமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அதே போன்று மாணவர்களை, தொடர்ந்தும் தென்னிந்திய ஆக்கிரமிப்புகளுக்கு ஆளான ஒரு தலைநகரம் அனுராதபுரம் ஆகும். உதாரணமாக இல்லாளனினும் சோழ இளவரசனின் ஆக்கிரமிப்பு அவரது ஆட்சி தொடர்பாக குறிப்பிட முடியும். மாணவர்களே, அரசு வம்சங்களுக்கிடையே தொடர்ந்தும் அரசு உரிமை போராட்டங்கள் காணப்பட்டன. உதாரணமாக லம்பகர்ண வம்சம், மௌரிய வம்சம் என்பவற்றுக்கிடையிலான போராட்டங்களை குறிப்பிட முடியும். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, மாணவர்ம அரச வம்சம் இறுதி ஆட்சி, இந்த ஆட்சியில் பலவீனமான ஆட்சியாளர்களை இறுதி காலப்பகுதியில் ஆட்சியில் ஈடுபட்டிருந்தனர். அதன் இறுதி ஆட்சியாளனான 5 மகிந்தன் காலத்தில் சோழ அரசனான ராஜேந்திர சோழனின் படையெடுப்பு அனுராதபுர வீழ்ச்சிக்கு காரணமானது. ஆம், சோழ அரசனின் ஆக்கிரமிப்பின் பின்னர் இலங்கையின் தலைநகரம் மாற்றமடைகின்றது. அதுவே பொழனறுவை ராசதானி ஆகும். சோழ இளவரசனான 1 ராஜேந்திர சோழன் பொழனறுவையை தலைநகரமாக்கி கிறிஸ்துக்கு பின் 1070 வரை ஆட்சி செய்தார். ஜனநாத மங்களம் என்ற பெயர் பொழனறுவைக்கு சோழர்களாலே இடப்பெற்றது. மாணவர்களே, இலங்கையின் பொழனறுவை தலைநகரத்தை சோழ இளவரசன் ஆட்சி செய்வதை எதிர்த்து உருகுணை இலங்கையின் தென்பகுதியை ஆட்சி செய்த அரசனான 1 விஜயபாகு தனது திட்டமிட்ட உத்திகளால் சோழர்களை தோற்கடித்து பொழனறுவையை கைப்பற்றி தலைநகராக்கினார். எனவே பொழனறுவையின் முதல் மன்னனாக கருதப்படுபவன் 1 விஜயபாகு அல்லது மகா விஜயபாகு என்பவனாவான். கிறிஸ்துக்கு பின் 1055 தொடக்கம் 1110 வரை பொழனறுவையை தலைநகராக ஆட்சி செய்த சேற்றின்மக்க செயற்பாடுகள் மூலம் அனுராதபுரத்திற்கு இணையான ஒரு தலைநகரமாக மாற்றியமைத்த மன்னன் இவனாவான். மாணவர்களே, இலங்கை வெளிநாட்டு தொடர்புகளில் வளர்ச்சியடைந்த ஒரு ஆட்சி காலமாக நாம் விஜயபாகுவின் ஆட்சியை குறிப்பிட முடியும். கம்போடியா, பர்மா ஆகிய நாடுகள், அதாவது தென்கிழக்காசிய நாடுகளுடன் வர்த்தக தொடர்புகள், சமய தொடர்புகளை மேற்கொண்டார் என்பது தொடர்பாகவும், தென்னிந்தியாவுடன் திருமண தொடர்புகளை மேற்கொண்டதாகவும் நாம் விஜயபாகுவின் செயற்பாடுகளை குறிப்பிட முடியும். உதாரணமாக பொழனறுவையில் காணப்படுகின்ற கல்விகாரை, அங்கு காணப்படுகின்ற புத்தர் சிலை, சத்மஹால் பிரசாதையா எனப்படுகின்ற 7 மாளிகை என்பன கம்போடிய கலை கலாச்சார பண்புகளை கொண்டமைந்ததாக குறிப்பிட முடியும். மாணவர்களே, 1 விஜயபாகு மன்னனின் பின்னர், அதாவது அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த மன்னர்களால் சிறப்பானதொரு ஆட்சியினை மேற்கொள்ள முடியவில்லை. இக்கால பகுதியில் கிறிஸ்துக்கு பின் 1140 தொடக்கம் 1186 காலப்பகுதி பண்டுவஸ் பிரதேசத்து, அதாவது இலங்கையின் மேற்கு பகுதியின் அமைந்த பண்டுவஸ் நுவர என்ற பிரதேசத்தின் ஆட்சியாளனாக காணப்பட்ட மகா பராக்கிரம பாகு அல்லது 1 பராக்கிரம பாகு மன்னனால் மீண்டும் ஒரு ஒன்றுபடுத்திய சீரான ஆட்சி பொழனறுவையில் தோன்றியது. ஆம், உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, உடற்வளையத்தில் சிறப்பானதொரு விவசாய அடிப்படையை வழங்கிய மன்னனாக நாம் 1 பராக்கிரம பாகு மன்னனை குறிப்பிடுவோம். இலங்கை தென்னிந்திய தானிய களஞ்சியம் என்னத இவரின் ஆட்சி காலத்தில் அழைக்கப்பட்டது. பராக்கிரமபாகு மன்னனால் பராக்கிரம சமுத்திரம், அதே போன்று 164 மேற்பட்ட குளங்கள் அமைக்கப்பட்டதாக சான்றுகள் கிடைத்துள்ளன. பராக்கிரம சமுத்திரத்தை நாம் இன்றும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், முதலாம் பராக்கிரமபாகுவின் பின்னர் மீண்டும் ஓழ்நறுவையில் குழப்பமான ஒரு ஆட்சி முறை தோன்றியது. கிட்டத்தட்ட 12 வருட கால ஆட்சியின் பின்னர் மீண்டும் முதலாம் நிசங்கமல்ல மன்னனால் 9 வருட கால சிறப்பான ஒரு ஆட்சி முறை தோன்றியது. இவர் கலிங்க வம்சத்தை சேர்ந்தவர். இவரது சிறப்பம்சம் என்னவென்றால், மாணவர்களே, துலாபார கொடை வழங்கியதாகும். துலாபார கொடை என்பது தனது உடல் எடைக்கு சமமான கொடையினை வழங்குவதாகும். எனவே அந்த கொடையினை வழங்கிய மன்னனாக நாம் முதலாம் நிசங்கமல்ல மன்னனை குறிப்பிடுவோம். அதே போன்று கல்வெட்டுக்கள் அதிகமாக எழுதிய மன்னன் என்ற அடிப்படையிலும் நாம் நிசங்கமல்ல மன்னனை குறிப்பிடுவோம். மாணவர்களே, இம்மன்னனை தொடர்ந்து புலனறுவையில் பலவீனமான ஆட்சியாளர்கள் தோன்றினர் என்றே குறிப்பிட வேண்டும். அதே போன்று கலிங்க பாண்டிய வம்சங்களிடையே சிம்மாசன உரிமை போராட்டம் தொடர்ந்தும் காணப்பட்டது. எனவே புறநிறுவை ராசதானி வீழ்ச்சிக்கான பின்னணி உருவாகியதாக இங்கு நாம் குறிப்பிட முடியும். பலவீனமான மன்னர்கள் ஆட்சி பிடமேறியமையால் அரச உறுதியின்மை ஏற்பட்டிருக்கும். அதே போன்று சிம்மாசன உரிமை போராட்டம் காரணமாக நிலை குலைந்த ஒரு அரசியல் நிலை தோன்றி ஒரு குழப்பகரமான சூழ்நிலையில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். நாட்டின் பாதுகாப்பிற்கும் ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கும் என மாணவர்களே, இந்த சந்தர்ப்பத்தினை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட தென்னிந்திய கலிங்கன் தேசத்தை சேர்ந்த ஆட்சியாளனான கலிங்கமாகன் புலனறுவை மீது படையெடுப்பினை மேற்கொண்டான். புலனறுவையின் இறுதி ஆட்சியாளனான பராக்கிரம பாண்டியன் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆக்கிரமிப்பே புலனறுவை வீழ்ச்சிக்கான உடனடி காரணமாக அமைகின்றது. இந்த கலிங்கமாகன் யார் என்றால், மாணவர்களே, கிட்டத்தட்ட 24,000 பேர் கொண்ட படையுடன் கொடுங்கோன்மை மிக்கவனாகன கலிங்கமாகன் மக்களை கட்டி வைத்து வதைத்து செல்வங்களை சூறையாடி சிறார்களை அடித்து துன்புறுத்தி புத்த சிலைகளை உடைத்தெறிந்து விகாரை சொத்துக்களை நாசம் செய்து கொள்ளையடித்து பௌத்த பக்தர்களை தாக்கி தமது நோக்கத்தை ஈடேற்றினர் என்று மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரது செயற்பாடுகள் காரணமாக மாணவர்களே, கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளாக நிலைத்திருந்த ராசரட்டை நாகரிகம், அதாவது உலர்வளைய நாகரிகம் வீழ்ச்சியடைந்தது. எனவே அடுத்ததாக தலைநகரங்கள் உருவாகிய தேவை எவ்வாறு எழுந்தது என்று இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். மாணவர்களே, இக்கால பகுதியில் இங்கு கலிங்கமாகனின் ஆக்கிரமிப்பு இடம்பெற்ற வேளையில் பௌத்த பிக்குகளும் பொதுமக்களும் தமது பாதுகாப்பின் பொருட்டு இலங்கையின் ஏனைய ஆட்சி மையங்களுக்கு இடம்பெயர்ந்தார்கள் என்று குறிப்புகள் காணப்படுகின்றன. அதாவது இலங்கையில் ராசரட்டை நாகரிகத்திற்கு மேலதிகமாக மாயரட்டை, மலையரட்டை, அதே போன்று உருகுணைரட்டை என்ற ஆட்சி பிரதேசங்கள் காணப்பட்டன. இந்த ஆட்சி பிரதேசங்களில் பல்வேறு பாதுகாப்பு அரண்கள் அமைத்து பிரதேச ஆட்சியாளர்கள் நிர்வாக ஆட்சிகளை மேற்கொண்டார்கள் என்பதற்கான பல்வேறு சான்றுகள் கிடைத்துள்ளன. எனவே இவைதான் மாணவர்களை 2 நகராக்கத்திற்கான பின்னணியை உருவாக்கின. ஆம், 2 நகரமயமாக்கம் என்பது தென்மேற்கு நோக்கிய இடப்பெயர்வினோடாக உருவான தலைநகரங்கள் என்பதாகும். அரசியல் அதிகாரம் பன்முகப்படுத்தப்பட்டிருந்தமை பாதுகாப்பு நிர்வாக மையங்கள் தோன்றியதற்கு காரணமாக அமைந்தன. கிறிஸ்துக்கு பின் 1215 ஆண்டில் இலங்கை கலிங்கமாகனின் ஆக்கிரமிப்பு காலத்தில் தலைவர்கள் சிலர் தென்மேற்கு பகுதியில் பாதுகாப்பு அரண்களை அமைத்து புத்த சாசனத்தையும் மக்களையும் பாதுகாத்தனர் என மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதாரணமாக மகியங்கனே மின்னிப்பே பிரதேசத்தில் கந்தனிய குன்றில் கோட்டையொன்றினை சங்க தளபதி அமைத்ததாக குறிப்புகள் காணப்படுகின்றன. யாப்புகுவ குன்றில் கோட்டையொன்றினை சுப எனும் தளபதி அமைத்ததாகவும் உருகுணை பிரதேசத்தில் கோவிந்த மலையின் உச்சியில் பூனேகபாகுவால் கோட்டை அமைக்கப்பட்டதாகவும், அதாவது பூனேகபாகு எனும் இளவரசனால் கோட்டை அமைக்கப்பட்டதாகவும், பன்னி பிரதேசம் வத்ஹிமி விஜயபாகு என்பவனால் ஆட்சி செய்ய பிரதேச ஆட்சியில் ஈடுபட்டப்பட்டிருந்ததாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன. மாணவர்களே, இந்த பாதுகாப்பு கோட்டைகள்தான் பிற்காலத்தில் ஆட்சி மையங்களாக உருவாகின. அதே போன்று இந்த இரண்டாம் நகராக்கத்தின் பின்னணி துறைமுக வளர்ச்சி, அதாவது புதிய துறைமுகங்களின் வளர்ச்சி, அங்கு காணப்பட்ட அறிவு வளர்ச்சி, புதிய வர்த்தக தொடர்புகளின் வடிவமைப்பு, அங்கு காணப்பட்ட விவசாய நடவடிக்கைகளின் விரிவமைப்பு என்ற அடிப்படையில் அமைந்திருந்தது. மாணவர்களே, இங்கு ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். ராசரட்டை நாகரிகங்களில் காணப்பட்ட பல்வேறு சிறப்பம்சங்கள் இந்த இரண்டாம் நகராக்கத்தில் காணப்படவில்லை. அதற்கு காரணம், மாணவர்களே, இந்த தலைநகரங்கள் பாதுகாப்பின் பொருட்டே அமைக்கப்பட்டன. அதே போன்று தென்மேற்கு திசை என்பது ஈரவளைய கால்நிலையை கொண்ட ஒரு பிரதேசமாகும். இங்கு காணப்பட்ட தரை தோற்றமும் மலைநாட்டு தரை தோற்றத்தை ஒத்ததாக காணப்பட்டது. எனவே அனுராதபுரம் புலனர்வை போன்ற பரந்த இடப்பெயர்ப்பு கொண்ட தலைநகரங்கள் இவை அல்ல. எனவே திட்டமிட்ட வரைபடங்கள் என்பவற்றை இங்கு காண முடியாது. இரண்டாம் நகராக்க நகரங்களில் நகர திட்ட வரைபடங்கள் அனுராதபுரம் புலனர்வை போன்ற கேந்திர கணித பொறிமுறை உடையதாக காணப்படவில்லை. நகரங்களும் அளவில் சிறியனதாகவே காணப்பட்டன. மாணவர்களே, இப்பொழுது இரண்டாம் நகராக்கம் எவ்வாறு தோற்றம் பெற்றது என்பது தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இங்கு நாம் இந்த தலைநகரங்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றன என்பது தொடர்பாக பார்க்கும் பொழுது, இந்த தலைநகரங்களின் முதல் ஆட்சியாளர்கள் தொடர்பான சிறிய ஒரு இலகு வழிமுறையினை குறித்து கொண்டு அடுத்த விடயத்திற்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். எழுதிக் கொள்ளுங்கள் மாணவர்களே. நாம் ஏற்கனவே கற்றோம் தலைநகரங்களின் இலகு வழி. அனுபோல தம் யா குரு கம் கோ, இதனை நீங்கள் மீண்டும் ஒரு முறை எழுதிக் கொள்ளுங்கள். இங்கு ஆட்சி செய்த முதல் அரசர்கள் யார் என்று குறிப்பிடுவதற்கான ஒரு சிறிய நுட்பமே இங்கு நான் குறிப்பிட தயாராக உள்ளேன். அனுபோல தம்யா குருக்கம் கோ என்றவாறு ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதி அதன் அருகில் நான் குறிப்பிடுகின்ற இலக்கங்களை எழுதிக் கொள்ளுங்கள். அணு என்பதற்கு அருகில் பண்டு என்று எழுதுங்கள். அணு என்பதற்கு அருகில் பண்டு, அதன் கீழ் 1, 3, 1, 2, 4, 6, அதாவது கடைசியில் கோட்டை எனும் இடத்தில் 6 என்று இலக்கத்துடன் முடிவடைய வேண்டும். அனுராதபுரத்தின் முதல் மன்னன் பண்டுகாவையன், புலனர்வையின் முதல் மன்னன் 1 என்று எழுதியிருப்பீர்கள். அங்கு எழுதி கொள்ளுங்கள் பக்கத்தில் விஜயபாகு. 1, 3, 2 இணைத்து விஜயபாகு என்று குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். அடுத்ததாக வரும் 1, 2, 4, 3 இணைத்து புவனேகபாகு என்று குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். 6 என்பதற்கு நேராக பராக்கிரமபாகு என்று எழுதிக் கொள்ளுங்கள். இப்பொழுது பாருங்கள் மாணவர்களே, புலனருவி முதலாம் விஜயபாகுவினால் தலைநகரமாக்கப்பட்டது. தம்பதனிய 3 விஜயபாகுவினால் தலைநகரமாக்கப்பட்டது. யாப்புகுவ முதலாம் புவனேகபாகு. குருநாகல் 2 புவனேகபாகு. கம்பளை 4 புவனேகபாகு. கோட்டை 6 பராக்கிரமபாகு. எனவே இதன் முதல் அரசர்கள் யார் என்று குறிப்பிடுவதற்கு இந்த முறை உங்களுக்கு இலகுவாக வடிவமைத்து கொடுக்கும். மாணவர்களே, நேரத்தை கருத்தில் கொண்டு உங்களுக்கு இந்த தலைநகரங்களை ஆட்சி செய்த அரசர்களின் ஓர் பட்டியலை தரலாம் என்று நினைக்கின்றேன். இந்த அரசர்களின் செயற்பாடுகள் தொடர்பாக நாம் ஆராய்வதற்கான வேறொரு சந்தர்ப்பத்தினை பயன்படுத்திக் கொள்வோம். எனவே அரசர்களின் பெயர்களை இங்கு நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். தம்பதனிய ஆட்சியாளர்களாக முதல் அரசன் உங்களுக்கு தெரியும், 3 விஜயபாகு. இவரே பன்னி விஜயபாகு அல்லது பத்கேமி விஜயபாகு என்று அழைக்கப்படுகின்றார். அடுத்த அரசன் 2 பராக்கிரமபாகு. இந்த இருவர் மாத்திரமே தம்பதினியின் அரசர்களாவர். ஆம், யாப்பகுவ முதல் மன்னன், முதலா புவனேகபாகு. முதலாம் புவனேகபாகு மட்டுமே யாப்பகுவவின் முதலின் முதல் மன்னனாகவும் இறுதி மன்னனாகவும் காணப்படுகின்றான். அம்மாணவர்கள், இங்கு நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். தம்பதினிய ஆட்சியாளர்களான முதலாம் விஜயபாகு, இரண்டாம் பராக்கிரமபாகு, அடுத்ததாக நான்காம் விஜயபாகு, முதலாம் பூர்வீகபாகு என்ற குறிப்புகள் காணப்படுகின்றன. என்றாலும் இவர்களது ஆட்சி அங்கு நிலை பெற்றிருக்கவில்லை. தம்பதினியவின் முதல் மன்னன் மூன்றாம் விஜயபாகு என்ற அடிப்படையிலும், தம்பதினியின் இறுதி மன்னன் முதலாம் புவனேகபாகு என்றும் குறிப்பிடுகின்றோம். இந்த புவனேகபாகு தான் யாப்பகுவை தலைநகராக்கிய மன்னன் ஆவான். ஆம், அடுத்ததாக குருணாகலை ஆட்சி செய்த மன்னர்கள் தொடர்பாக எழுதி கொள்ளுங்கள். இரண்டாம் புவனேகபாகு முதல் மன்னன், நான்காம் பராக்கிரமபாகு அடுத்த மன்னன், மூன்றாம் புவனேகபாகு அல்லது பன்னி புவனேகபாகு அடுத்ததாகவும், ஐந்தாம் விஜயபாகு அல்லது சவுளு விஜயபாகு அடுத்ததாகவும் ஆட்சி செய்ததாக குறிப்புகள் காணப்படுகின்றன. எனவே குருணாகலின் முதல் மன்னன் இரண்டாம் புவனேகபாகு, இறுதி மன்னன் ஐந்தாம் விஜயபாகு. சரி மாணவர்களே, கம்பளையை ஆட்சி செய்த அரசர்கள் தொடர்பாக பார்ப்போம். நான்காம் புவனேகபாகு முதல் அரசன், மூன்றாம் விக்ரமபாகு அடுத்த அரசன். ஆம் மாணவர்களே, கோட்டை மிக முக்கியமான இன்றைய இலங்கையின் தலைநகரம். அதற்கான தோற்றுவித்த அரசன் ஆறாம் பராக்கிரமபாகு மன்னன். அவரின் பின்னர் கோட்டை ராசதானியை பல்வேறு அரசர்கள், அதாவது தர்மபாலன் இறுதி அரசன் வரை பல்வேறு அரசர்களின் ஆட்சி காணப்பட்டதாக குறிப்பிட முடியும். இந்த தலைநகரங்களை ஆட்சி செய்த அரசர்கள் தொடர்பான விடயமே இங்கு நான் குறிப்பிட்டேன். ஆம் மாணவர்கள், இது தொடர்பான பாரிய விளக்கம் ஒன்று அடுத்த பாடப்பிறப்பில் உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த அரசர்களின் செயற்பாடுகள் காரணமாக இங்கு காணப்பட்ட மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாகவே அடுத்து உங்களுக்கு நான் குறிப்பிடுவதற்கு தயாராக உள்ளேன். மாணவர்களே, இங்கு நான் உங்களுக்கு ஒரு மேலதிக தகவலை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். பராக்கிரமபாகு என்ற பெயர் கொண்ட மன்னர்களின் விபரம், இதனையும் இங்கு வழங்கிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். மன்னர்களே, உங்களுக்கு தெரியும், பராக்கிரமபாகு என்ற பெயர் கொண்ட மன்னர்களால் இலங்கையில் மிக முக்கியமான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த வகையில் இலங்கையில் 1 தொடக்கம் 8 வரை பராக்கிரமபாகு என்ற பெயர் கொண்ட மன்னர் ஆட்சி செய்ததாக குறிப்புகள் காணப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், புலனறுவையின் ஆட்சி செய்த மன்னனாக நாம் முதலாம் பராக்கிரமபாகு அல்லது மகா பராக்கிரமபாகு என்பவரை குறிப்பிட முடியும். இவரது சிறப்பம்சம், பண்டுவஸ்நுவர என்ற பிரதேசத்தின் ஆட்சியாளன், அதே போன்று தென்னிந்திய தானிய களஞ்சியம் என இலங்கையை அழைக்க வைத்த மன்னன், பராக்கிரம சமுத்திரத்தை கட்டுவித்தவர். இரண்டாம் பராக்கிரமபாகு, நான் குறிப்பிட்டேன், தம்பதினிய ஆட்சியாளன். இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் காணப்படுகின்றது மாணவர்களே. ஆம், கரிகால சர்வஜ்ஞ சாகித்ய பண்டித பராக்கிரமபாகு. கரிகால சர்வஜ்ஞ சாகித்ய பண்டித பராக்கிரமபாகு என்பதே அவரது சிறப்பு பெயராகும். சிறந்த இலக்கியவாதி என்பதை இதன் மூலம் தெளிவாகின்றது. இனமானவர்களே, சிறந்த கல்விமானாகவும் செயற்பட்டதனூடாக பல்வேறு இலக்கிய நூல்கள் இவர் காலத்தில் எழுந்தன. அதே போன்று மாணவர்களே, கலிங்க மாகனை கொன்று இலங்கையை காப்பாற்றிய மன்னனாக நாம் இரண்டாம் பராக்கிரமபாகுவை குறிப்பிடுவோம். இவர் காலத்தில் சந்திரபானு எனும் ஆக்கிரமிப்பாளனின் படையெடுப்பு 2 முறை இடம்பெற்றது. அடுத்ததாக மூன்றாம் பராக்கிரமபாகு. இவர் குருணாகல் ஆட்சி காலத்தில் புறநருவை மீண்டும் தலைநகராக்குவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகவும், இலங்கையிலிருந்து கொள்ளையடித்து செல்லப்பட்ட புனித தந்ததாதுவை பாண்டியரிடமிருந்து மீட்டதாகவும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. நான்காம் பராக்கிரமபாகு, இவரும் மிக முக்கியமான ஒருவர். இவரை நாம் பண்டித பராக்கிரமபாகு என்ற சிறப்பு பெயரால் அழைப்போம். குருணாகலை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தவர். பொருளாதார வளர்ச்சிக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் பல்வேறு சேவையாற்றிய மன்னன். வன்சியபனஸ்தாதகை உள்ளிட்ட பல்வேறு நூல்கள் எழுந்ததாகவும், மிக முக்கியமாக பாலி மொழியில் காணப்பட்ட நூல்கள் சிங்கள மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டதும் இம்மன்னன் காலத்தில் ஆகும். அடுத்ததாக ஐந்தாம் பராக்கிரம பாகம். தெடிகம எனப்படும் இலங்கையின் மேற்கு பிரதேசம், அதாவது பண்டுவஸ் நுவர பிரதேசத்தில் தனது ஆட்சி மையத்தை அமைத்ததாக குறிப்புகள் காணப்படுகின்றன. கம்படை ராஜ்யத்தின் அரசினை கைப்பற்றுவதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டதாகவும், தலைநகரம் தெடிகமவை தலைநகரமாக்கிய ஒரு ஆட்சியாளனாகவும் இவரை குறிப்பிட முடியும். இவர் காலத்தில் சேனாதிலங்கார குடும்பத்துடன் தொடர்புகளை மேற்கொண்டதாக குறிப்புகள் காணப்படுகின்றன. அடுத்ததாக ஆறாம் பராக்கிரம பாகு, கோட்டையின் முதல் மன்னன். இவர் காலத்தில்தான் சிங்கள மொழியின் பொற்காலம், அதாவது சிங்கள இலக்கியத்தின் பொற்காலம் என சிறப்பான குறிப்புகள் காணப்படுகின்றன. சிங்கள மொழி வளர்ச்சிக்கும் பௌத்த விருத்திக்கும் பங்களிப்புகளை செய்த மன்னன் இவராகார். இலங்கையை இறுதியாக ஒன்றுபடுத்திய அரசன் என்று நாம் ஆறாம் பராக்கிரம பாகு மன்னனை குறிப்பிட முடியும். அடுத்ததாக ஏழாம் பராக்கிரம பாகு, இவரும் கோட்டியின் மன்னன், ஆறாம் புவனேக பாகுவின் மகன் இவர். அடுத்ததாக எட்டாம் வீர பராக்கிரம பாகு, இவர் காலத்தில்தான் இவரும் கோட்டையின் அரசன். இவர் ஆறாம் பராக்கிரம பாகுவின் வளர்ப்பு மகனான அம்புலகல குமாரன் தான். இவர் காலத்தில்தான் போர்த்துக்கேயரின் வருகை இடம்பெற்றது. மாணவர்களே, உங்களுக்கு பராக்கிரம பாகு மன்னர் என்ற பெயர் கொண்ட மன்னர்களின் விவரம் தொடர்பான ஒரு ஒரே பார்வையில் தொகுப்பை இங்கு வழங்கினேன். இது இலகுவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மாணவர்களே, அடுத்ததாக நாம் பார்ப்போம் அங்கு காணப்பட்ட பொருளாதார கட்டமைப்பு. உங்களுக்கு தெரியும், ஈரவளையம் உலர்வளையம் எனும் இருவகையான காலநிலை கொண்ட அடிப்படையில்தான் தலைநகரங்கள் மாற்றமடைந்தன. அந்த வகையில் உலர்வளையத்தின் நீண்டகால தலைநகரங்களின் நீர்வள நாகரீகம் அரசர்களின் தூர நோக்குடனான செயற்பாடுகளூடாக சிறப்புற்றிருந்தது. நீர்வள நாகரிகத்தின் தேவையும் அங்கு காணப்பட்டது. இவை ஆக்கிரமிப்புகளால் வீழ்ச்சி கண்டன. அதன் பின்னர் உருவான தென்மேற்கு தலைநகரங்கள் ஈரவளைய தலைநகரங்கள் ஆகும். எனவே இவை மலைப்பாங்கான பிரதேசமாகையால், ஈரவளையம் ஆகையால் வருடம் முழுவதும் தேவையான மழை வீழ்ச்சியை பெற்றன. எனவே இங்கு நீர்வள நாகரிகம் வளர்ச்சியடையவில்லை. அதே போன்று மாணவர்களே, இந்த தலைநகரங்கள் பாதுகாப்பு கருதி உருவாக்கப்பட்டமையால் நீண்ட காலமாக நிலைத்திருக்கவில்லை. என்றாலும் அங்கு வாழ்ந்த மக்கள் இந்த விவசாயத்தின் அடிப்படையில் ஜீவனோபாயமான வாழ்க்கை முறையாக விவசாயத்தினையே மேற்கொண்டனர். மழை நீரை நம்பியே இந்த விவசாயம் மேற்கொள்ளப்பட்டது. மாணவர்களே, இங்குதான் வர்த்தகம் விரிவடைந்தது என்றே நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். ஆம், பார்ப்போம் மாணவர்களே, ஈரவளையத்தின் பொருளாதார கட்டமைப்பு. விவசாயம் வர்த்தகம் என்ற அடிப்படையில் அமைந்திருந்தது. அதே போன்று கைத்தொழிலும் வளர்ச்சியடைந்திருந்தது. விவசாயம் ஈரவளையத்தின் நெற்பயிற்சேகை, அதாவது படிக்கட்டு முறையிலான மளிகை நம்பி மேற்கொள்ளப்படுகின்ற நெற்பயிற்சேகையாகவும், சேனை பயிற்சேகை நீர் பற்றாக்குறையான பிரதேசங்களில் சேனை பயிற்சேகையும் மேற்கொள்ளப்பட்டதாகவும், அதே போன்று விலங்கு வளர்ப்புகளுக்கான செயற்பாடுகள் காணப்பட்டதாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன. வர்த்தகம் என்று பார்க்கும் பொழுது, வர்த்தகம் உள்நாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம் என்று வளர்ச்சியடைந்திருந்தது. மாணவர்களே, இந்தியா, அரேபியா, சீனா, பாரசீகம், எகிப்து ஆகிய நாடுகளுடனான வர்த்தக தொடர்புகள் இக்கால பகுதியில் தோன்றின. உதாரணமாக, சீனாவிலிருந்து பீங்கான் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் தெடிமுகமாகவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கம்பளை காலத்தில் இபன் பதூதா எனப்படும் தேச சஞ்சாரி வந்ததாகவும், சிவனுடைய பாதமலைக்கு வருகை தந்ததாகவும் பல்வேறு குறிப்புகள் இந்த பாடப்பிறப்பில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டு வர்த்தகத்தில் கருவா, பாக்கு, மிளகு, ஏலம், சாதிக்காய், முத்து, மாணிக்கம், யானை, யானை தந்தம் என்பன இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்று குறிப்பிட முடியும். இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன் காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட நாணயங்கள் தொடர்பாகவும் உங்கள் பாடநூல்களில் குறிப்புகள் காணப்படுகின்றன என மாணவர்களே. அடுத்ததாக இங்கு அதாவது தென்மேற்கு ராசதானிகளின் கலை கட்டிட பண்புகள் தொடர்பான குறிப்புகளை பார்ப்போம். பாரிய பௌத்த கட்டிடங்கள் அதாவது தாது கோபங்களை கட்டுவதற்கான இட அமைப்புகள் காணப்படமையால் இங்கு தலதா மாளிகை போன்ற சமய கட்டிடங்களின் அமைப்பு முறை உருவானது. உதாரணமாக மூன்றாம் விஜயபாகுமன்னால் வெளிகலையில் அமைக்கப்பட்ட தலதா மாளிகையினை குறிப்பிட முடியும். இக்கட்டிடங்களில் தென்னிந்திய செல்வாக்குகள் காணப்படுகின்றன. அதாவது அதே போன்று பாண்டிய கம்போடிய கலைமரபுகள் காணப்படுகின்றன. யாப்பகுவ கோட்டையின் படிவரிசையானது காம்போஜிய கலைமரபுக்கு ஒத்ததாக அமைந்துள்ளது. மாணவர்களை, இந்து மற்றும் மகாயான சமயங்களின் செல்வாக்கும் இங்கு கலை கட்டிடங்களில் காணப்பட்டதாக குறிப்பிட முடியும். புத்த சிலை மனைகளுடன் இணைந்த கோயில்கள் காணப்பட்டதாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன. உதாரணமாக கடலாதனிய சிலை மனையுடன் இணைந்த விஷ்ணு கோயில் ஒன்று கம்பளையில் காணப்படுகின்றன. கம்பளையில் மிக புகழ்பெற்ற ஒன்றுதான் மரச்சதுக்களுக்கு புகழ்பெற்ற அம்பக்க அல்லது எம்பக்க தேவாலயம். இது மூன்றாம் விக்ரமபாகு மன்னனால் உருவாக்கப்பட்ட முருகன் கோயில் என்று குறிப்புகள் காணப்படுகின்றன. அம்மாணவர்களே, கட்டிடக்கலை தொடர்பான விளக்கம் இங்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இங்கு இலக்கியங்கள் என்று பார்க்கும் பொழுது பல்வேறு வகையில் இலக்கிய வளர்ச்சி ஏற்பட்டது. இதற்கான பல்வேறு ஆதாரங்கள் இந்த பாடப்பரப்பில் காணப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பாகவும் மேலதிகமான விடயங்களை அடுத்த பாட விளக்கத்தில் வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். சமயநிலை தொடர்பான சில விளக்கத்தை வழங்கிவிட்டு பாடகிரதிக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஆம், தென்மேற்கு ராசதானியின் சமயநிலை என்று பார்க்கும் பொழுது பிரதான சமயமாக காணப்பட்டது பௌத்த சமயம்தான். இந்து கடவுள்களின் வழிபாடும் காணப்பட்டது. இது மலைநாட்டு பிரதேசம் என்ற அடிப்படையில் விஷ்ணு, விபீஷணன், முருகன், சமன் ஆகிய இந்து கடவுள்களை வழிபட்டதற்கான ஆதாரங்களும் தூது காவியங்களும் எழுதப்பட்டதாம். கிறிஸ்துக்கு பின் 15 ஸ்ரீ ஜெயவர்தனபுரவில் சிவாலயம் ஒன்று காணப்பட்டதாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன. சிலாப முன்னேஸ்வர சிவாலயம், அதே போன்று முஸ்லிம்களுக்கான கரையோரத்தில் பள்ளிவாசல்கள் என்பன தோற்றம் பெற்று ஏனைய சமயங்களும் இங்கு மதிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் காணப்படுகின்றன. மாணவர்களே, இந்த பாடப்பரப்பில் நாம் இலங்கையின் தலைநகரங்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றன, அதற்கான பின்னணி என்ன, தலைநகரங்களின் முதலாம் நகராக்கம், இரண்டாம் நகராக்கம், அதே போன்று அதன் அரசர்கள் தொடர்பான விவரம், பொருளாதார கலை கட்டிட கட்டமைப்புகள் தொடர்பான சமயநிலை தொடர்பான விளக்கத்தினை பெறுவதற்கான வழிமுறைகள் செய்யப்பட்டது. ஆம், இதற்கான மேலதிக விடயங்களை அடுத்த பாடத்தில் நாம் ஆராய்வோம். இன்றைய பாடப்பரப்பு உங்களுக்கு விளக்கத்தினை வழங்கியிருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இறுதி பகுதிக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். வளமை போன்ற மாணவர்களை, இந்த பாடப்பிறப்பின் இறுதியில் வழங்கப்படுகின்ற வினாக்களுக்கு விடையெழுதி பின்வரும் தொலைபேசி இலக்கத்தில் நீங்கள் அனுப்பிவிடுங்கள். ஆம் மாணவர்களே, தொலைபேசி இலக்கம் இதோ 077-15-49-046 077-15-49-046 இது தொலைபேசியின் ஊடாக நீங்கள் எஸ்எம்எஸ் ஊடாகவோ வாட்ஸ்அப் ஊடாகவோ நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். அதற்கான விடைகளை எழுதி அனுப்பும் மாணவர்கள் தொடர்பான பிரதிபலிப்புகளை நாங்கள் அடுத்த ஒளிபரப்பின் போது முன்வைப்போம். வினாக்களை எழுதி கொள்ளுங்கள் மாணவர்களே. முதலாவது வினா, இலங்கையின் தலைநகரங்கள் எவை? அடுத்த வினா, இலங்கையின் தலைநகரங்களை ஆட்சி செய்த முதல் அரசர்கள் யாவர்? அடுத்ததாக மாணவர்களே எழுதி கொள்ளுங்கள், புலனறுவை ராசதானி வீழ்ச்சியடைவதற்கான அடிப்படை காரணங்கள் எவை? அடிப்படை காரணங்கள் இவை. அடுத்ததாக ஈரவளையத்தின் பொருளாதார கட்டமைப்பிற்கு இரண்டு உதாரணம் தருக. ஈரவளையத்தின் பொருளாதார கட்டமைப்பிற்கு இரண்டு உதாரணம் தருக. ஆம், இன்றைய பாடப்பரப்பு உங்களுக்கு சிறந்த விளக்கத்தை வழங்கி இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மாணவர்களே, நன்றி, வணக்கம்.